இன்றைக்கி செப்டம்பர் 5ஆம் தேதி 2020 2003ஆம் வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி சுவாமிகள்கிட்ட போயிருந்தேன். சாயங்காலம் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும்போது யோகீந்திராணாம் துவதங்கேஷு அப்படின்னு அவருடைய கணீருங்கிற குரலில் அமிர்தம் கொட்டும்படியாக அந்த ஸ்லோகத்தை சொன்னார். அப்புறம் அதுக்கு விரிவாக அர்த்தம் சொன்னார். அப்புறம் இந்த நாராயணியம் டேங்கிறத பற்றி அன்றைக்கி தான் எனக்கு சொன்னார். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை 28ஆம் தேதி நாராயணியம் டே அப்படின்னு குருவாயூரில் கோயிலில் கொண்டாடுறா. அதாவது நாராயண பட்டத்ரி தினம் ஒரு தசகமாக பண்ணி கார்த்திகை 28ஆம் தேதி நாராயணியத்தை பூர்த்தி பண்ணி அன்னைக்கு பகவானுடைய தர்சனம் கிடச்சிது, அக்ரே பஷ்யாமின்னு பாடினார் அப்படின்னு அதை கொண்டாடுறா. அதுபோல் 100 நாள் பின்னாடி கணக்கு பார்த்துண்டு தினம் ஒரு தசகமாக நாராயணியத்தை ஒரு ஆவர்த்தி பண்ணுறது அப்படின்னு வழக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். நீ வந்தோடனே அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த யோகீந்திராணாம் முன்ன மாதிரி சொல்ல வரதான்னு பார்த்தேன் அப்படின்னார். அவருக்கு நல்ல கணீர்னு குரல், ஆனால் அதில் ஒரு தனியான ஒரு மெலடி இருக்கும். ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்வார், நிறுத்தி பிரித்து பிரித்து சொல்வார். இதெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஆனால் அதோட பெருமையை மேலும் மேலும் நான் உணர்கிறதுனால அதை சொல்லிகிட்டே இருக்கேன். சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை படிக்கணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு அது ஒவ்வொரு வாட்டியும் சுவாமிகள் சொல்கிறத கேட்கும்போது தெரியுது. அப்படி படித்தாலே அர்த்தங்கள் புரியுது. சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிற வார்த்தைகள் யோகம் அப்படின்னா டிக்ஷனரியில் இங்கிலீஷில் ஏதோ ஒன்று போட்டிருப்பான், தமிழில் ஏதோ போட்டிருப்பான். அஷ்டாங்க யோகத்து மூலமாக இந்த ஜீவன் பரம்பொருளை அடையணும், யம நியமங்கள் அப்படி எவ்வளோ இருக்குது. ஏதோ யோகா பேண்ட் போண்டு யோகா மேட் வாங்கி ஆசனங்கள் பண்ணுறது தான் யோகான்னு கொண்டு போய் விட்டா இல்லையா. இந்த மாதிரி சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த ஸ்லோகங்களை முறைப்படி திரும்ப திரும்ப படித்தா அதோடு ரிஷிகள் சொன்னபடி ஆச்சார அனுஷ்டானத்தோடு சத்தியம் தர்மம் கருணை இதெல்லாம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா அவளுக்கு அந்த ரிஷிகளும் அந்த தெய்வமும் அந்த அர்த்தத்தை காமிச்சு கொடுக்குறது. இதுதான் சாஸ்திர அர்த்தம்னு சொல்வாள். அதனால தான் வெறும் டிரான்ஸ்லேஷனை வச்சுண்டு அர்த்தம் பார்த்தா போகாது அப்படிங்கிறது மகான்களுடைய கொள்கை. அதனால்தான் ஸ்லோகங்களை ஸ்பஷ்டமாக சொல்லணும். அது ஒரு உபாசனை, அதுவே ஒரு தவம். அப்படி சுவாமிகள் ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப படிப்பார். இந்த யோகீந்திராணாம் ஸ்லோகத்துக்கு அன்றைக்கி அர்த்தம் சொன்னார், நாராயணியம் டே பற்றி சொன்னார். அப்படி அன்னைக்கு சொல்லிவிட்டு அந்த கார்த்திகை 28ஆம் தேதி பூர்த்தி பண்ணி சுவாமிகளுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடச்சிருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் சித்தி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னேன். அந்த யோகீந்திராணாம் அர்த்தம் அவர் சொன்னது பகிர்ந்துக்கோங்கோ அப்படின்னு கேட்டால் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். முதல்ல பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். யோகீந்திராணாம் துவதங்கேஷு, யோகி என்பவன் பகவானை அடைந்தவன். யோகீந்திரா எப்படி கீதையில் பகவான் டெஃபைன் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஞானத்தினுடைய எல்லையில் இருப்பவன். அப்பேற்பட்ட ஒரு யோகீந்திரனுக்கும் உன்னுடைய ரூபத்தில் தலையிலேருந்து கால் வரைக்கும் கிருஷ்ணனுடைய அந்த மதுரமான ரம்யமான ரூபத்தை வர்ணித்து பாதங்களை வர்ணிக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். உன்னுடைய அங்கங்களுக்குள் அதிக சுமதுரம், மதுரம்னா இனிமை, சுமதுரம் மிக இனிமை, அதிக சுமதுரம் மிக மிக இனிமையானது உன்னுடைய பாதங்களே. முக்தி பாஜாம் நிவாசகா, முக்தியை விரும்புபவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடமாக உன்னுடைய பாதம் இருக்குது. முமுக்குகள் எப்பவும் உன்னுடைய பாதத்துடைய தியானத்திலேயே இருக்கா. பக்தானாம், பக்தர்களுக்கு காமபர்ஷ தியூத்தரு கிசலயம், வேண்டிய வரங்களையெல்லாம் அளிக்கும் கற்பக விரக்ஷத்தின் தளிர் போல உன்னோட பாதம் இருக்குது. இந்த இடத்துல சுவாமிகள் குழந்தையோட தரிசனம், குழந்தையோட பாதங்கள் அப்படி மென்மையாக இருக்குது, அதனால் தளிர் போல இருக்குதுன்னு சொல்கிறார். நாதா தே பாதமூலம், உன்னுடைய அந்த பாதங்கள் நித்தியம் சித்தஸ்திதமே, எப்பொழுதும் என்னுடைய மனத்தில் இடையராது இருந்து கொண்டு. பவனபுரப்பத்தே கிருஷ்ணா, குருவாயூரில் குடிக்கொண்டிருக்கும் ஹே கிருஷ்ணா. நாதா உலகத்துக்கெல்லாம் தலைவனே, காருண்ய சிந்தோ கருணை கடலே, என் மனத்தில் உன்னுடைய திருப்பாதங்கள் எப்பொழுதும் விளங்கிக் கொண்டு ஹ்ருத்வா நிசேஷ தாப்பானு, என்னுடைய எல்லா விதமான தாபங்களையும் அடியோடு களைந்து பிரதிஷத்து பரமானந்த சந்தோக லக்ஷ்மி, பேரானந்தத்தை அளிக்கக்கூடிய மோட்சம் என்ற செல்வத்தை எனக்கு அளிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சுவாமிகள் முதல் வருஷம் பெரிவாட்டை போய் பகவத் சப்தாகம் பண்ணி முடித்தபோது கோகுலாஷ்டமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சுவாமிகளை பூஜை பண்ண சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா பெரியவா. அப்போது துளசி தளம்னு தியாகையர்வாள்லாம் பாடியிருக்கா. துளசி ஒவ்வொரு துளசி தான் ஒரு தளம், வில்வன்லாம் 3 சேர்ந்தால் ஒரு தளம். துளசிங்கிறது ஒவ்வொரு இலையாக எடுத்து அர்ச்சனை பண்ணும் அப்படின்னு அந்த மாதிரி துளசி ஆய சொல்லி அந்த மாதிரி துளசி தளங்களை எடுத்து சுவாமிகளை சஹஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கார். பெரியவா உட்காந்து பார்த்துருக்கா, ரொம்ப கொண்டாடியிருக்கா. அதில் சுவாமிகளுக்கு ஒரு சந்தோஷம். சுவாமிகள் எங்குமே ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். பெரியவா சன்னிதினா கேட்கணுமா? பெரியவா கிட்ட போகும்போது விதித்தானமையா விஷதைக்க கலா அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி எனக்கு ஒரு படிப்பும் இல்லை, என்னை நீங்கள் தான் பேச வைக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் பெரியவா முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்வார். ஒவ்வொரு க்ஷணமும் அப்படி ஒரு பாவத்தோடு சுவாமிகள் இருந்ததுனால சுவாமிகள்ட்ட இது அப்படி இல்லையே இது அப்படி அப்படின்னு திருத்தங்கள் சொல்கிறதோ இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேள்விகள் கேட்குறதோ மற்ற பண்டிதர்கள் கிட்ட பெரியவா பண்ணுற மாதிரி அத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் பெரியவா அந்த மாதிரி கேட்டதில்லை அப்படின்னு சொல்வார். சுவாமிகள் ஆனால் அந்த மாதிரி பெரியவாவோட நெருக்கம் கிடச்சி பெரியவா நம்மளை ஒத்துன்ட்ருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பின்ன தனக்கு படிக்கும்போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை பெரியவா சந்நிதியில் சொல்லிடுவார். உபன்யாசத்தில் பெரியவா அதை எப்படி கேட்டுக்கிறான்னு பார்த்துப்பார். ஒரு வாட்டி வியாசர் மற்ற எல்லா புராணங்கள் பண்ணியும் அதில் திருப்தி ஏற்படாமல் ஹரியனுடைய கதைகளை பேசணும் அப்படின்னு பாகவதம் பண்ணார். அந்த பாகவதத்தை சுகர் அத்தியனம் பண்ணிண்டார். சுகர் ஞானி, அவர் எதுக்கு பாகவதத்தை அத்தியனம் பண்ணிண்டார் அப்படின்னா ஞானிகளும் கிருஷ்ண கதையில் ரமிப்பா, அவர்களுக்கு பக்தர்களுடைய சங்கம்தான் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ண கதையை பேசினா பக்தர்கள் வருவா, அதுவும் 7 நாள் விஸ்தாரமாக இந்த பாகவதத்தை அத்தியனம் பண்ணி இதை பேசினா 7 நாள் பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு சுகர் பாகவதத்தை அத்தியனம் பண்ணிட்டார் அப்படின்னு பெரியவாட்ட சொல்கிறா. பெரியவா எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ, கமலாநாதாய நமஹ, வாசுதேவாய நமஹ, சனாதனாய நமஹ அப்படின்னு அர்ச்சனை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாக்கும் அப்படின்னாலாம் தன்னுடைய அனுபவத்தை பெரியவா பகிர்ந்துக்கிறா. இந்த மாதிரி பெரியவா சொன்ன பின்ன சுவாமிகள் ஒரு கருத்து சொன்னாராம். பகவத்கீதையில் ஸ்தித பிரஜன், யோகி, உத்தம பக்தன், குணாதீதன் என்கிற ஞானி அப்படின்னு பதங்கள் வருது. ஆனால் இந்த பதங்களுக்கெல்லாம் பகவான் சொல்கிற லட்சணங்களை பார்த்தா இது எல்லாமே பரியாய பதங்கள் தான் அப்படின்னு தோன்றுறது அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா ஆஹாஹா அப்படின்னு கொண்டாடினலாம். பரியாய பதம்னா சினானிம்ஸ். பகவான் இவாளுக்கு கொடுக்குற லட்சணங்கள்னா இலக்கணம், அடையாளங்கள். அந்த அடையாளங்களை பார்த்தா உத்தம பக்தனும் ஞானியும் ஒரே மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சுவாமிகளுக்கு பாகவத கொள்கை என்னென்னா உத்தம பக்தியின் மூலமாகவே ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிற அந்த பாகவத கொள்கையை சுவாமிகள் வாழ்ந்துட்டுருக்கார். அதனால் இது மூலமாகவே ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிறத பெரியவா வாயால் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக சொன்னோன்னே பெரியவாளும் மகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இந்த யோகீந்திராணாம் ஸ்லோகத்தில் முதல்ல வர வரி ஈந்திராணாம் துவதங்கேஷு அதிக சுமதுரம். கீதையில் பக்தர்கள் 4 விதம், ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு, ஞானி. இவன் 4 பேருமே என்னோடய பக்தர்கள் தான் பகவான் கீதையில் சொல்கிறார். அதில் ஞானியும் பகவான் பக்தன்னு சொல்கிறார். அந்த ஞானிகள் பகவானுடைய பாதத்தில் ரமிச்சிருப்பா. சுகர் பாகவதத்தை அத்தியனம் பண்ணார், அதெல்லாம் சொன்னார். முக்தி பாஜாம் நிவாசகா, மோட்சத்தை விரும்புபவர்கள் பகவானுடைய பாதத்திலேயே லயிச்சிருப்பா அப்படின்னு முமுட்சுக்களும் பக்தி பண்ணுவா, உன்னுடைய பாதத்தை விரும்புவார்கள். அர்த்தார்த்தி என்று உலகத்தில் நன்மைகளை விரும்புபவர்கள். அவா என்ட புட்சாலத்தனம் இருக்குது, நான் சாமர்த்தியமாக எல்லாம் சாதிச்சுப்பேன்னு நினைக்காம பகவானுடைய அருளும் இருந்தால் தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு இன்டெலிஜென்ஸ் தானே. அப்படி பக்தி பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அது மூலமாக உலகத்தில் நன்மைகளை அடைஞ்சு அனுபவிக்கும்போது ஒரு பாயிண்டில் அவா மனசு பழுத்து முமுட்சுவா ஆயிடுறா. பக்தானாம் காமவர்ஷ தியூத்தரு கிசலயம் அப்படின்னு அந்த பாதத்தில் பஜனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அது மூலமாக செல்வத்தை அடைந்தவர்கள் அந்த பாத பஜனத்தோட ருச்சியினால் முமுட்சுகளாக ஆயிடுறா. அதே மாதிரி ஹிருத்வா நிசேஷ தாப்பான்னு அப்படின்னு என்னுடைய மனசில் இருக்கிற தாபங்கள்லாம் போகணும் அப்படின்னு கேட்குறதுனால ஆர்த்தி, ஏதோ ஒரு கஷ்டம் உலக விஷயங்களில் சுகத்தை நாடுறோம், சுகமும் வருது துக்கமும் வருது, அந்த துக்கம் என்னை பாதிக்காமல் இருக்கணும், என்னுடைய தாபங்கள் போகணும் அப்படின்னு பகவானை வேண்டிண்டா தாபங்கள் போகும். அப்படி ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்னாசு ஞானி அந்த நாலு பக்தர்களும் உன்னுடைய பாதத்தில் ரமிக்கிறார்கள். அந்த பாதங்கள் இடையராது என் மனசில் இருக்கணும், இருந்து என்னுடைய தாபங்களை போக்கி எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும். அந்த பாதங்கள் எப்படி இருக்குன்னா குழந்தையோட பாதங்கள் தளிர் போல் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் தான் சுவாமிகள் அன்றைக்கி சொன்னார். எனக்கு இந்த ஒரு ஸ்லோகம் தான் சுவாமிகள் நாராயணத்துலேருந்து சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தா. ஆனால் சுவாமிகள்லாம் டீச்சர் பார் எக்ஸலன்ஸ். அவர் அன்றைக்கி சொன்ன விதத்திலே அதை அப்படியே மனசில் பதிஞ்செடுத்து, மேலும் அது அவருடைய கடைசி உபதேசங்கிற மாதிரி சரம சந்தேஷம்னு எடுத்துட்டு தினமும் படுத்துக்கும்போது ஹனுமானஞ்சனா சுனுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்வேன். அதோட இந்த யோகீந்திரானாமும் தினமும் சொல்லிட்டுருக்கேன். அதோட அனுகிரகமும் என்னமோ இந்த வருஷம் நாராயணியை முழுக்க கத்துண்டு இன்னிலேருந்து ஆரம்பித்த தினம் ஒரு தசகமாக நாராயணியம் டே அன்னைக்கு முடிக்கிற மாதிரி படிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன், முயற்சி பண்ண போகிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.